Welcome once again to Words of Life.
ஜீவ வார்த்தைகளுக்கு மீண்டுமாய் உங்களை வரவேற்கிறோம்.
Now last session we were talking about something very important.
கடந்த நிகழ்ச்சியிலே மிக முக்கியமான ஒன்றை நாம் பேசிக் கொண்டிருந்தோம்.
That God's purpose is to lead us beyond the old covenant into the new covenant.
தேவனுடைய நோக்கமே நம்மை பழைய உடன்படிக்கைக்கு இருந்து நம்மை புது உடன்படிக்கைக்குள்ளாக நடத்த வேண்டும் என்பது.
In my travels and my experience I have discovered that 90% or more of born again believers are still living under the old covenant.
99% விசுவாசிகள் மறுபடியும் பிறந்தவர்கள் இன்னுமாய் இந்த பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் என்பதைத்தான் என்னுடைய பிரயாணங்களிலே பல இடங்களிலே நான் அறிந்திருக்கிறேன்.
So they live under the old covenant.
ஆகவே அவர்கள் இன்னுமாய் பழைய உடன்படிக்கைக்கு கீழாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
Because they don't know the privileges that are theirs under the new covenant.
புது உடன்படிக்கைக்கு கீழாக தங்களுக்கு இருக்கக்கூடிய பாக்கியங்களையும் சிலாக்கியங்களையும் அறியாமல் இருக்கிறபடினாலே.
About 140 years ago,
140 ஆண்டுகளுக்கு முன்பாக
America president declared freedom for all the black slaves.
அங்கே கருப்பர்கள் அடிமைகளாக இருந்த எல்லாருக்கும் விடுதலையை பிரகடனம் பண்ணினார் அமெரிக்க அதிபர் ஒருவர்.
But many white masters did not allow those black slaves to know that this freedom had been proclaimed.
ஆனால் அந்த வெள்ளை தோளுடைய எஜமானர்கள் தங்களுடைய அடிமைகள் இந்த பிரகடனத்தை அறியக்கூடாது என்று விரும்பினார்கள்.
Naturally.
இயற்கையாக.
Because they didn't want to lose their slaves.
ஏனென்றால் தங்களுடைய அடிமைகளை விட்டுவிடுவதற்கு அவர்களுக்கு மனம் இல்லை.
In the same way,
அதே போல
Satan does not want Christians to know that they can be free from fear of him.
இதே போலத்தான் தனக்கு பயப்படுகிற பயத்திலிருந்து தன்னுடைய ஜனங்கள் விடுதலையாக கூடாது என்றுதான் சாத்தான் விரும்புகிறார்.
They can be free from sin.
பாவத்திலிருந்து விடுதலை அடையது என்ற செய்தியை விரும்பக்கூடாது என்று
நினைக்கிறார். They can be free from the love of money.
பண ஆசையிலிருந்து விடுதலை பெறலாம் என்ற செய்தியை அறியக்கூடாது என்று நம்புகிறான்.
Devil doesn't want people to know that.
இதை ஜனங்கள் தெரிய வேண்டும் என்று விரும்புவதில்லை.
But if we come to God's word our eyes will be opened.
நாம் தேவனுடைய வார்த்தைக்கு வரும்பொழுது நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறது.
So if you turn to Hebrews chapter 8.
எபிரேயர் 8 ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்பொழுது
we saw last time that the first covenant was faulty.
முதலாம் உடன்படிக்கையானது பிழையுள்ளதாக இருந்தது என்று நாம் பார்த்தோம்.
Faulty because it was not able to lead man to overcome sin.
மனிதனை பாவத்தின் மேல் ஜெயம் கொள்ளக்கூடிய வாழ்க்கைக்குள்ள நடத்த முடியாதபடினாலே அது பிழையுள்ளதாக இருந்தது என்று சொல்றோம்.
Take of God's nature.
தேவனுடைய தன்மையிலே நாம் பங்கு பெறும்படியாய் அது அனுமதிப்பதில்லை.
Like a mirror can only show me the dirt on my face but not cleanse it away.
ஒரு கண்ணாடி என்னுடைய முகத்தில் உள்ள அழுக்கை காண்பிக்குமே ஒழிய அதை சுத்திகரிக்க முடியாது.
So therefore God says in Hebrews chapter 8.
ஆகவே எபிரேயர் 8 அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்கிறார்.
Verse 8. The days are coming when I will make a new covenant.
புது உடன்படிக்கையை நான் ஏற்படுத்தும் காலம் வருகிறது என்று சொல்கிறார்.
With the house of Israel which now refers to the church.
இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணுவேன் என்று சொல்கிறார். அது இப்பொழுது சபையை குறிக்கிறது.
And it says here this will not be like the covenant which I made with their fathers when they came out of Egypt.
எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வந்தபொழுது அவருடைய பிதாக்களுக்கு நான் பண்ணின உடன்படிக்கையை போல இது இருக்காது என்று சொல்கிறார்.
And they did not continue in my covenant.
அவர்கள் அந்த உடன்படிக்கையில நிலைத்து நிற்கவில்லை என்று சொல்கிறார்.
Nobody could keep it.
யாருமே அதை கை கொள்ள முடியவில்லை.
Why?
ஏன்?
Because the old covenant was like this.
பழைய உடன்படிக்கை இப்படித்தான் இருந்தது.
Thou shall do this.
நீ இதை செய்வாயாக.
Thou shall not do this.
இதை செய்யாதிருப்பாயாக.
Thou shall do this.
இதை செய்வாயாக.
And thou shall not do this.
செய்யாதிருப்பாயாக.
And they could not keep it.
அவர்களால் அதை கை கொள்ள முடியவில்லை.
Particularly the last commandment.
குறிப்பாக கடைசி கட்டளை.
It says thou shall not have any lust in thy heart after anyone.
எந்த காரியத்தை குறித்தாலும் யாரை குறித்தாலும் உள்ளத்தில் நீ இச்சிக்க கூடாது என்று கடைசி கட்டளை கூறுகிறது.
God has not given you.
தேவனுக்கு கொடுக்காத ஒரு காரியத்தை இச்சியாதிருப்பாயாக.
Nobody could keep it.
யாருமே அதை கை கொள்ள முடியவில்லை.
Everybody lusts after something that belongs to somebody else.
எல்லாருமே யாருக்கோ ஒருவருக்கு சொந்தமான ஒரு காரியத்தை இச்சித்துக் கொண்டிருந்தார்கள்.
So this commandment of thou shalt not did not succeed.
செய்வாயாக செய்யாதிருப்பாயாக செய்வாயாக செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளைகளானது வெற்றி பெறவில்லை.
It was not meant to succeed.
அது வெற்றி பெறுவதற்காக நியமிக்கப்பட்டவையும் அல்ல.
It was meant only to show God's high standard which man could never attain to.
மனிதன் அடைய முடியாத தேவனுடைய உயர்ந்த தரத்தை பற்றி சொல்ல முடியாகத்தான் அது கொடுக்கப்பட்டது.
Man tried to attain to it but never succeeded.
மனிதன் அதை அடைய முடிய முயற்சித்தான் ஆனால் அதில் வெற்றி பெறவில்லை.
So now God says something else.
ஆக இப்பொழுது தேவன் வேறு ஒன்றை சொல்லுகிறார்.
He says here are the terms of the new covenant.
இங்கே புது உடன்படிக்கையின் நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது.
Verse 10 10 வசனத்திலிருந்து 12 of Hebrews chapter 8.
எபிரேயர் 8 ஆம் அதிகாரம் 10 இருந்து 12 வசனங்கள் வரை.
You must know these two chapters.
இந்த இரண்டு அதிகாரங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும்.
Exodus 20 refers to the old covenant.
யாத்திராகமம் 20 அதிகாரம் பழைய உடன்படிக்கையை பற்றி சொல்கிறது.
Hebrews 8 verses 10 to 12 describe the new covenant.
எபிரேயர் 8 அதிகாரம் 10 இருந்து 12 வரை புது உடன்படிக்கையை பற்றி சொல்கிறது.
In the old covenant there were 10 commandments.
பழைய உடன்படிக்கையில 10 கற்பனைகள் இருந்தன.
In the new covenant there are no commandments.
புது உடன்படிக்கையில் கற்பனைகளே இல்லை.
But promises.
ஆனால் வாக்கு தத்தங்கள் உண்டு.
A lot of difference between a promise and a commandment.
வாக்கு தத்தத்திற்கும் கட்டளைக்கும் எவ்வளவு வித்தியாசம் உண்டு.
When a father tells a child do this, that's a commandment.
ஒரு தகப்பன் தன் பிள்ளையை பார்த்து இதை செய் என்று சொன்னால் அது ஒரு கட்டளை.
When a father says I'll get you a new bicycle, that's a promise.
உனக்கு ஒரு புது சைக்கிளை வாங்கி தருகிறேன் என்று சொன்னால் அது ஒரு வாக்கு தத்தம்.
Which does the child love?
எதை குழந்தை நேசிக்கிறது?
Definitely a promise.
கண்டிப்பாக வாக்கு தத்தம்.
The new covenant.
அவர் புது உடன்படிக்கை.
It's not a commandment.
அது கட்டளை அல்ல.
It's a promise.
அது ஒரு வாக்கு தத்தம்.
Notice what he says.
அவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள்.
This is the covenant verse 10 that I'll make with the house of Israel after those days.
அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கை இதுதான்.
I will put my laws into their mind.
என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைப்பேன்.
I will write them upon their hearts.
அவருடைய இருதயங்களில் எழுதுவேன்.
I will be their God.
நான் அவர்கள் தேவனாயிருப்பேன்.
They shall be my people.
அவர்களுடைய ஜனங்களாயிருப்பார்கள்.
They shall not teach their each his fellow citizen saying know the Lord.
தேவனை அறிந்துகொள் கர்த்தரை அறிந்துகொள் என்று ஒருவனும் தன் அயலானுக்கு சொல்லுவதில்லை.
All shall know me from the least to the greatest.
சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாரும் என்னை அறிவார்கள்.
I will be merciful to their iniquities.
நான் அவருடைய அநியாயங்களை கிருபையா மன்னிப்பேன்.
I will remember their sins no more.
அவருடைய அக்கிரமங்களை நினைவாமல் இருப்பேன்.
Notice what it says here.
இங்கே சொல்லப்பட்டதை கவனித்து பாருங்கள். ஐந்து முறை
I will,
நான்,
I will,
நான்,
I will,
நான்,
I will do this, I will do this,
நான் இதை செய்வேன்.
Not you must do it.
நீ செய்ய வேண்டும் என்று அல்ல.
This is old covenant.
அது பழைய உடன்படிக்கை.
I will do this for you.
இதை நான் உனக்கு செய்வேன்.
Can this fail?
இது தவறுமா?
The other commandment failed because the responsibility is on me.
மற்ற கட்டளை அது நிற்க நிலைநிற்க முடியவில்லை என்று சொன்னால் பொறுப்பு முழுவதும் என்னுடையது.
But when the responsibility is on God, can it fail?
இப்பொழுது பொறுப்பு முழுவதும் கர்த்தருடையதாக மாறிவிட்டபடினாலே இப்பொழுது தவறுமா? கூடாத காரியம்.
It fail only if I don't accept it.
நான் அது ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் தான் அது தவறும்.
Accept it, it cannot fail.
நான் அது ஏற்றுக்கொண்டு விட்டால் அது தோற்காது.
Do you believe that the work of Jesus Christ was perfect on the cross?
இயேசு கிறிஸ்துவின் வேலை கல்வாரி சிலுவிலே முற்றுப்பெற்று விட்டது என்று நீங்கள் நம்புகிறீர்களா?
Yes it was. He said it is finished.
ஆம், அது முடிந்தது என்று சொல்கிறார்.
This is describing the work of the Holy Spirit in my heart.
இந்த காரியங்கள் பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய மனதிலே செய்யக்கூடிய கிரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
God wrote with his finger the old covenant on rocks of on stones.
பழைய உடன்படிக்கையை கற்பனைகளை அந்த கற்பலகைகளிலே தேவன் தம்முடைய விரலினால் எழுதினார்.
Today the finger of God is the Holy Spirit.
இன்றைக்கு அந்த தேவனுடைய விரல் பரிசுத்த ஆவியானவர்.
And he says he will write his law in my heart and my mind.
அந்த பிரமாணங்களை என்னுடைய மனதிலேயும் இருதயங்களிலேயும் எழுதுவேன் என்று சொல்கிறார்.
What that means?
அது என்னுடைய பொருள் என்ன?
That means he'll give me first of all a desire to do his will.
அவருடைய சித்தத்தை செய்வதற்கு முதலாவதாக எனக்கு ஒரு விருப்பம் தருகிறார்.
And then he'll give me the ability to do his will.
அதற்கு பிறகு அவருடைய சித்தத்தை செய்வதற்கு எனக்கு திறமையும் கொடுக்கிறார்.
Whose responsibility is that?
இது யாருடைய பொறுப்பு?
The Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவருடைய பொறுப்பு.
And the work of the Holy Spirit in my heart will be just as perfect as the work of the Son of God on the cross.
எப்படி தேவனுடைய குமாரனுடைய கிரியை அந்த சிலுவிலே முற்றுப்பெற்றதோ முடிந்ததோ பூரணமாக இருந்ததோ அதே போல ஆவியனுடைய கிரியை என்னுடைய வாழ்க்கையிலே முற்றுப்பெறும் பூரணமாக இருக்கும்.
God says I will do it, I will do it, I will do it.
நான் செய்வேன், நான் செய்வேன், நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
What will be the result?
அவருடைய விளைவு எப்படி இருக்கும்?
All shall know me.
எல்லாரும் என்னை அறிவார்கள்.
This will happen to them, this will happen to them, this will happen to them.
இது அவர்களுக்கு நடக்கும், இது அவர்களுக்கு நடக்கும், இது அவர்களுக்கு நடக்கும்.
It's wonderful.
அற்புதமா இருக்கிறது.
This is why the new covenant is much better than the old covenant.
ஆகவே தான் பழைய உடன்படிக்கை காட்டிலும் புது உடன்படிக்கை மேலானது.
Let's just look at these three things.
இந்த மூன்று காரியங்களை நாம் பார்ப்போம்.
First of all, verse 12.
முதலாவது 12 வசனம்.
God says I will be merciful to their iniquities and I will remember their sins no more.
அவர்கள் அநியாயங்களை கிருபையா மன்னித்து அவர்களுடைய பாவங்களை அக்கிரமங்களை நினையாமல் இருப்பார் என்று
சொல்கிறார். First of all, he'll forgive all our past sins.
அதனுடைய பொருள் என்னவென்றால் நம்முடைய கடந்த கால எல்லா பாவங்களையும் அவர் மன்னிக்கிறார்.
Secondly, he says, I will not even remember those sins anymore.
இரண்டாவது இனிமேல் அந்த பாவங்களை நினையாமல் இருப்பேன் என்று சொல்கிறார்.
I will cleanse them.
அவைகளை சுத்திகரிப்பேன்.
And I will not remember them anymore.
இனிமேலும் அவைகளை நினையாமல் இருப்பேன்.
God doesn't forget them.
தேவன் அவைகளை மறப்பதில்லை.
We ourselves don't forget them.
நாமே அவைகளை மறப்பதில்லை.
Don't you remember some of the sins you committed 40 years ago?
40 ஆண்டுகள் முன்பாக செய்த சில பாவங்கள் உனக்கு நீங்கள் மறந்துவிட்டீர்களா?
10 years ago which you confessed to God.
10 வருஷங்களுக்கு முன்பாக நீ செய்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டா உனக்கு மறந்து விட்டதா?
You don't have to worry about the fact that you still remember them.
இன்னும் நான் ஞாபகத்தில் வைத்திருக்கிறேன் என்பதனாலே நீ அதை குறித்து கவலைப்பட தேவையில்லை.
You remember them so that you don't sin again.
நீ மீண்டுமாய் பாவம் செய்யாதபடிக்காக ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும்.
You are grateful to God for his having forgiven you.
அவர் உன்னை மன்னித்தபடினாலே நீ அவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கும் பொருட்டாக ஞாபகத்தில் வைப்பது நல்லது.
But as far as God is concerned,
அல்ல தேவனை பொறுத்த மட்டில்,
he says I will not remember them.
நான் அவைகள் நினையாமல் இருப்பேன்.
Which is different from saying I have forgotten all about them.
நான் அவைகளை மறந்துவிட்டேன் என்று சொல்வதற்கும் நினையாமல் இருப்பேன் என்று சொல்வதற்கும் வித்தியாசம்
உண்டு. I choose not to remember them.
நான் அவைகளை ஞாபகப்படுத்துவதற்கு திறந்து கொள்ள மாட்டேன்.
I will treat you as if you had not committed them.
நீ அவைகளை செய்யாதது போலதான் உன்னை நடத்துவேன்.
That is how we have to forgive other people also.
இப்படித்தான் நான் மற்றவளை மன்னிக்க வேண்டியிருக்கிறது.
If somebody has done harm to me,
எனக்கு யாராவது தீமை செய்தால்,
I may never be able to forget it all my life.
என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாய் நான் மறக்க முடியாமல் இருக்கலாம்.
But I can still forgive him like God forgave me.
ஆனால் தேவன் என்னை மன்னித்தது போல நானும் அவனை மன்னிக்க முடியும்.
By saying I choose not to remember it.
நான் அதை நினைவிலே கொள்ளுவதற்கு தேர்ந்து கொள்ள மாட்டேன்.
Whenever it comes to my mind, I reject it.
எப்பொழுதெல்லாம் என்னுடைய மனதுக்கு அது நினைவுக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அதை தள்ளிவிடுகிறேன்.
And I will treat you as if you had never done that wrong to me.
நீ அந்த தவறு எனக்கு செய்யாதது போலவே நான் உன்னை நடத்துவேன்.
That is for
அதுதான் மன்னிப்பு.
And that is how God forgives us.
இப்படித்தான் தேவன் நம்மை மன்னிக்கிறார்.
Your past sins are not only cleansed and forgiven.
உங்களுடைய கடந்த கால பாவம் மன்னிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுவது
மட்டுமல்ல, God looks upon you as if you have never committed that sin at all.
நீ அந்த பாவத்தை செய்யாதது போலவே தேவனை பார்க்கிறார்.
That means as if you have never sinned in your whole life.
உன்னுடைய முழு வாழ்க்கையிலேயே நீ அதை பாவமே செய்யாதது போல உன்னை பார்க்கிறார்.
Isn't that wonderful?
அற்புதமாக இல்லையா?
That is the meaning of the word being justified.
இதுதான் நீதிமானாக்கப்படுதல் என்பதனுடைய பொருளின் அர்த்தம்.
Means God declares you righteous.
தேவன் நீ நீதிமான் என்பதை பிரகடனம் செய்கிறார்.
Looks at you as if you have never sinned in your whole life.
உன் முழு வாழ்க்கையிலே நீ பாவம் செய்யாதது போலவே உன்னை பார்க்கிறார்.
God looks at me as if I have never sinned in 65 years of my life.
65 ஆண்டுகளாக நான் பாவமே செய்யாதது போல தேவன் என்னை பார்க்கிறார்.
Just imagine if I had actually never committed a sin in my whole life.
நீங்கள் இப்படி கற்பனை செய்து பாருங்கள், என்னுடைய முழு வாழ்க்கையில ஒரு பாவம் கூட நான் செய்யவில்லை என்று.
In my thought, word, deed, motive, anything.
என்னுடைய நோக்கம், என்னுடைய சிந்தை, என்னுடைய சொல், என்னுடைய பொருள் எல்லாவற்றிலேயும்.
Can you imagine how happy I'll be?
நான் எவ்வளவு சந்தோஷமா இருப்பேன்.
How boldly I can come before God.
தேவனுக்கு முன்பாக எவ்வளவு தைரியமாக
இருப்பேன். I've never sinned in my whole life.
என் முழு வாழ்க்கையில நான் பாவம் செய்யவில்லை.
That is exactly how I can come before God today because the blood of Christ has done that for me.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இதை எனக்காக செய்தபடினாலே அதே போல தைரியமா நான் தேவனுடைய சமூகத்தில் வர முடியும்.
I am not only forgiven,
நான் மன்னிக்கப்பட்டது மட்டுமல்ல,
sins not only cleansed,
என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டது மட்டுமல்ல, நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன்.
Same for you.
உங்களுக்கும் அதே தான்.
If you have confessed your sin,
நீ பாவத்தை அறிக்கை செய்திருந்தால்,
it's not only forgiven,
அது மன்னிக்கப்பட்டது மட்டுமல்ல,
cleansed,
அது சுத்திகரிக்கப்பட்டு விட்டது.
You are justified.
நீ நீதிமானாக்கப்பட்டு விட்டாய்.
Imagine if you had never committed a single sin in your whole life.
உன்னுடைய முழு வாழ்க்கையிலே ஒரு பாவத்தை கூட நீ செய்யவில்லை என்று கற்பனை செய்து
பார். How do you feel right now?
எப்படி இப்பொழுது உணர்வாய்?
That is exactly how you can feel when you stand before God right now.
இப்பொழுதே நீ தேவனுக்கு முன்பாக நிற்கும்போது அதே விதமாக நீ உணரலாம்.
That's the meaning of Romans 5:9. Justified by his blood.
அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோம் என்பதனுடைய அர்த்தம் ரோமர் 5:9 இதுதான்.
That is the first promise of the new covenant.
புது உடன்படிக்கை முதல் வாக்குத்தத்தம் இதுதான்.
I will be merciful means I'll forgive them.
நான் இரக்கமாயிருப்பேன் என்று சொன்னால் நான் அவர்களை மன்னிப்பேன்.
I will not remember their sins anymore means justified.
நான் அவருடைய பாவங்களை நினையாமல் இருப்பேன் என்று சொன்னால் நீதிமானாக்கப்பட்டு விட்டான் என்ற அர்த்தம்.
Then we go to the second thing.
இப்போது இரண்டாம் காரியத்துக்கு.
The second thing is in verse 11.
11 வசனத்தில் அது இருக்கிறது.
That from now on you don't have to go to somebody else to know the Lord.
இப்போது கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு வேறு யாரிடத்திலும் இனிமேல் போக தேவையில்லை.
In the Old Testament,
பழைய உடன்படிக்கையில்,
the Old Covenant, you had to go to a prophet to find out God's will.
தேவ சத்தியத்தை கண்டுபிடிப்பதற்கு ஒரு தீர்க்கதரிசியை தேடி போக வேண்டும்.
And he would say, come back after 2 days, I'll tell you what God's will.
ரெண்டு நாள் கழித்து வாப்பா, தேவ சத்தியம் என்ன என்று சொல்கிறேன் என்று அவன் சொல்வான்.
And if there was no prophet around, just too bad for you.
சுற்றிலும் தீர்க்கதரிசியே இல்லை என்று சொன்னால் உனக்கு கெட்ட காலம் தான்.
Very often there was no prophet nearby.
அடிக்கடி பக்கத்திலே தீர்க்கதரிசி இருப்பதில்லை.
And there were a lot of false prophets who deceived people and collected their money.
ஜனங்களை ஏமாற்றி பணத்தை வசூலிக்கக்கூடியதான பொய் தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் இருக்கிறார்.
Just like multitudes in Christendom today also.
இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் திரளான பேர் அப்படி இருக்கிறது போல.
False prophets who deceive people and collect their money.
ஜனங்களை ஏமாற்றி அவர்களை பணத்தை வசூலிக்கக்கூடிய பொய் தீர்க்கதரிசிகள்.
The Old Testament also they were like that.
பழைய ஏற்பாட்டிலேயும் அப்படி இருந்தார்கள்.
True prophets were rare.
ஆனால் மெய்யான தீர்க்கதரிசிகள் மிகவும்
குறைவு. In this day,
அல்ல இப்பொழுது இந்த
நாளிலே, covenant,
புது உடன்படிக்கை நேரத்தில்,
you don't have to go to a prophet to know God.
தேவனை அறிந்து கொள்வதற்கு ஒரு தீர்க்கதரிசியிடம் போக தேவையில்லை.
The Holy Spirit comes into your heart.
பரிசுத்த ஆவியின் உள்ளத்திலே வரும்பொழுது,
you go to God directly through Jesus Christ.
இயேசு கிறிஸ்து மூலமாக நீ தேவனிடத்தில் நேரடியாக போகலாம்.
You don't have to go through Mary.
மரியாள் மூலமாக போக தேவையில்லை.
You don't have to go through a pastor.
பாஸ்டர் மூலமாக
போக தேவையில்லை. Through a prophet.
ஒரு தீர்க்கதரிசி மூலமாக
go directly to Jesus, through Jesus Christ to the Father.
இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவினிடத்தில் நேரடியாக போகலாம்.
So why do you go to a prophet?
அங்க ஏன் தீர்க்கதரிசியிடத்தில்
போக வேண்டும்? Why do you go to a pastor to find God's will?
தேவசத்தியத்தை அறிவதற்கு ஏன் நீ ஒரு போதகரிடத்தில் போக வேண்டும்?
How to know God?
அல்லது தேவனை அறிந்து கொள்ள?
There's no need at all.
அதற்கு தேவையில்லை.
There are many preachers and pastors and prophets who make people dependent on them.
அநேக போதகர்கள், அநேக பிரசங்கியார், அநேக தீர்க்கதரிசிகள் தங்களையே சார்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
There are some Christians who say you must go through Mary to Jesus Christ.
சில கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு போவதற்கு மரியாள் மூலமாகத்தான் போக வேண்டும் என்று சில கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள்.
I'll tell you honestly.
நான் நேர்மையாக சொல்கிறேன்.
If I needed a second mediator to go to God,
எனக்கு தேவனிடத்திலே போவதற்கு இரண்டாவது மத்தியஸ்தர் ஒருவர் தேவையாயிருந்தால்,
Jesus Christ is not enough.
இயேசு கிறிஸ்து போதுமானவர் அல்ல.
I need one more mediator.
எனக்கு இன்னும் ஒரு மத்தியஸ்தர் தேவை.
The Bible says in 1 Timothy 2 there's only one mediator.
வேதம் 1 தீமோத்தி 2 அதிகாரத்தில் எல்லாருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே என்று வேதம் சொல்கிறது. அவர்தான் இயேசு கிறிஸ்து.
But man has made one more mediator.
இப்பொழுது மனிதன் இன்னும் ஒரு மத்தியஸ்தரை உண்டாக்கி கொண்டான்.
And I say, supposing there was a need for a second mediator.
இரண்டாவது மத்தியஸ்தருக்கு ஒரு தேவை இருந்தால்,
I would any day choose Mary than any pastor or prophet today.
இன்றைக்கு இருக்கிற எந்த ஒரு பாஸ்டரையும் ஒரு தீர்க்கதரிசியை காட்டிலும் நான் மரியாதை தெரிந்து கொள்வேன்.
She is at least a holy woman.
என் அவள் பரிசுத்தவாட்டியாக இருந்தாள்.
These pastors and prophets, I don't know what type of people they are.
இப்போது இருக்கிற பாஸ்டர்களும் தீர்க்கதரிசிகளும் எப்படிப்பட்டவர்கள் என்று எனக்கு தெரியாது.
Many of them are lovers of money.
அதில் அநேகர் பண ஆசை உள்ளவர்கள்.
I would rather go to Mary.
நான் மரியாள் மூலமாக போய்விடுவேன்.
God, we don't need any second mediator.
ஆனால் நமக்கு இரண்டாவது மத்தியஸ்தர் யாருமே தேவையில்லை. அதற்காக தேவனுக்கு நன்றி.
We don't need Mary, we don't need a pastor, we don't need a prophet.
நமக்கு மரியாளும் தேவையில்லை, பாஸ்டரும் தேவையில்லை, ஒரு தீர்க்கதரிசியும் தேவையில்லை.
Jesus Christ is the one mediator between God and man.
தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே.
He shall not teach everyone his fellow citizen saying and his brother saying know the Lord.
கர்த்தரை அறிந்து கொள் என்று சொல்லி ஒருவனும் தன் அயலானுக்கும் தன் சகோதரருக்கும் சொல்ல வேண்டியதில்லை.
All will know me personally.
எல்லாரும் என்னை தனிப்பட்ட விதத்தில் அறிந்து கொள்வார்கள்.
In the Old Testament,
பழைய ஏற்பாட்டில்
God was like a managing director. You had to go through the secretary to get an interview with him.
தேவன் மேனேஜிங் டைரக்டரை போல இருக்கிறார். அவரை போய் சேருவதற்கு அந்த செக்ரட்டரி மூலமாக தான் போக வேண்டும்.
But now the Bible says,
இப்பொழுது வேதம் சொல்கிறது,
we are married to Jesus Christ. Romans chapter 7.
ரோமர் 7 அதிகாரத்தில் நாம் கிறிஸ்துவோடு திருமணம் செய்யப்பட்டவர்களாக இருக்கிறோம்.
And if do I have to go through, does a woman have to go through a secretary to her husband?
ஒரு ஸ்திரீயானவள் தன்னுடைய புருஷனை பார்ப்பதற்கு ஒரு செக்ரட்டரி மூலமாக போக வேண்டுமா?
No, she goes directly.
இல்லை, மனைவி தன் புருஷனை பார்ப்பதற்கு நேரடியாக போகிறார்.
Even if he's a managing director,
தன்னுடைய புருஷன் மேனேஜிங் டைரக்டரா இருந்தாலும் கூட,
she's not an employee, she's a wife.
அவள் ஒரு அந்த வேலை செய்கிற பணியால் கிடையாது, அவள் மனைவி.
Does a child have to go through a secretary to his father?
ஒரு குழந்தை செக்ரட்டரி மூலமாக தன்னுடைய அப்பாவை போய் பார்க்க வேண்டுமா?
We go directly.
இல்லை, நாம் நேரடியாக போகிறோம்.
That's exactly what it says here.
அதைத்தான் இங்கே
பார்க்கிறோம். All shall know me.
எல்லாரும் என்னை அறிவார்கள்.
And you say, but I'm such an immature believer.
ஆனால் நான் வளராத விசுவாசியாக
இருக்கிறேனே.
நான் புது விசுவாசியாக
இருக்கிறேன். Then this verse is written for you.
அப்படியான இந்த வசனம் உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது.
From the least to the greatest.
சிறியவன் முதல் பெரியவன் வரை.
In the world they say from the greatest to the least.
உலகத்தில் என்ன சொல்வார்கள்? பெரியாள் முதல் சிறியாள் வரை வா என்று
சொல்வார்கள். But here it says from the greatest to the least to the greatest.
அல்ல, இங்கே சிறியவன் முதல் பெரியவன் வரைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
It's like a father sitting with 5 or 6 children round his dining table.
ஒரு அப்பா சாப்பாட்டு மேஜையிலே 5-6 பிள்ளைகளோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்.
15 year old boy there.
அங்க 15 வயசு பையன் இருக்கிறார்.
There is a 1 year old child here.
ஒரு வயசு குழந்தை உட்கார்ந்து
கொண்டிருக்கிறார். Both want to talk to the father.
ரெண்டு பேருமே அப்பாட்ட பேச விரும்பறாங்க.
Who do you think the father will listen to first?
அப்பா முதலாவது யாருக்கு செவி கொடுப்பா?
To the 1 year old.
ஒரு வயசு குழந்தை.
From the least to the greatest.
சிறியவன் முதல் பெரியவன் வரை.
So if you are newly born again,
ஆக நீ புதிதாய் பிறந்தவனாக
இருந்தால்,
நீ நேரடியாக தேவனிடத்தில் போகலாம்.
It's not a question of age.
வயது என்பது ஒரு
காரணம் இல்லை. Seniority.
Seniority
is not a question of maturity.
எந்தளவுக்கு வளர்ந்திருக்கிறாய் என்பது ஒரு பொருட்டல்ல.
In the new covenant,
புது உடன்படிக்கையிலே,
Jesus Christ has made the way open to the Father for everybody.
எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து அந்த வாசலை திறந்து விட்டார்.
When he died on the cross,
கல்வாரி சிலுவையிலே சரி மரிக்கும் பொழுது,
there was a thick curtain in the temple that was torn from top to bottom.
தேவாலயத்திலே இருந்த தடித்த அந்த திரைச்சிலையானது மேலிருந்து கீழாக இரண்டாக பிரிந்தது.
That you can go into God's presence without any hindrance now.
எந்த தடையும் இல்லாமல் தேவ சமூகத்துக்கு நீ போக முடியும் என்பதை காண்பிக்கும் முடியாக.
Second privilege of the new covenant.
புது உடன்படிக்கை இரண்டாவது சாட்சியம் இதுதான்.
You don't need to go through any human being to God.
தேவனிடத்தில் போவதற்கு எந்த ஒரு மனிதனுடைய உதவியும் தேவையில்லை.
You can go directly.
நீ நேரடியாக போக முடியும்.
You can know the Lord personally.
நீ தேவனை தனிப்பட்ட விதத்தில் அறிந்து கொள்ள முடியும்.
You can know Jesus as your personal friend without any secretary or preacher or pastor coming between you and him.
செயலாளரோ எந்த பிரசங்கியாரோ பாஸ்டரோ இயேசுக்கும் உனக்கும் நடுவில் வராதபடிக்கு நீ இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட விதத்தில் அறிந்து கொள்ள முடியும்.
You can find God's will yourself.
நீயாகவே தேவ சத்தத்தை அறிந்து கொள்ள முடியும்.
You can talk to the Lord yourself and you can hear the Lord talking to you yourself.
நீ தேவனிடத்தில் நீயாக நீ பேச முடியும். அவனிடத்தில் பேசுகிறதை நீயாக கேட்க முடியும்.
How can I have this?
எனக்கு எப்படி இது கிடைக்கும்?
Seek to be filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட முடியாது.
That is the answer.
அதுதான் பதில்.
Like the blood of Christ cleanses us from sin.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாவங்களிலிருந்து சுத்திகரிக்கிறது போல,
brings the knowledge of God to us.
பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய அறிவை நமக்கு கொண்டு வருகிறார்.
That's the second part of the new covenant.
இதுதான் இந்த உடன்படிக்கையின் இரண்டாவது பகுதி.
Know God as your father.
தேவனுடைய தகப்பனாக அறிந்து கொள்வது.
You can know Jesus as your friend and elder brother.
இயேசு கிறிஸ்துவை மூத்த சகோதரனாகவும் நண்பனாகவும் அறிந்து கொள்வது.
You can know him personally.
தனிப்பட்ட விதத்தில் அவரை அறிந்து
கொள்வது. Not know about him.
அவரை பற்றி அறிந்து கொள்வது அறிவல்ல.
You can know about Jesus Christ.
அநேகர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்திருக்கிறார்.
When you listen to me, you are knowing about Jesus Christ.
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ இப்போது இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொண்டிருக்கிறாய்.
God wants you to know him personally.
ஆனால் தேவன் நீ அவரை தனிப்பட்ட விதத்தில்
the Holy Spirit to know him personally.
அவரை தனிப்பட்ட விதத்தில் அறிந்து கொள்வதற்கு பரிசுத்த
ஆவியானவர்
தருகிறார். புது உடன்படிக்கையில் மூன்றாவது காரியம் 10 வசனத்தில்
இருக்கிறது. I will put my laws in their minds and write them upon their hearts and I will be their God.
என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இதயத்தில் எழுதுவேன், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன்.
Now what that means basically is,
அடிப்படையாக இதனுடைய அர்த்தம் என்னவென்றால்,
God will put his nature inside us.
தேவன் தம்முடைய தன்மையை குணாதிசயத்தை நமக்குள்ளாக வைக்கிறார்.
God's laws are an expression of his nature.
தேவனுடைய பிரமாணங்கள் அவருடைய குணாதிசயத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது.
And man tried for years to attain to it and he could not attain to it.
அதை அடைய முடியாது. வருஷக்கணக்காக மனிதன் பிரயாசப்பட்டும் அதை அடைய முடியவில்லை.
You cannot attain to God's nature.
தேவனுடைய ஸ்வபாவத்தை தன்மையை நீ அடைய முடியாது.
And you cannot manufacture it by a lot of effort.
நிறைய பிரயாசத்தோடு கூட அதை உண்டாக்க முடியாது.
But you can receive it freely.
ஆனால் இலவசமாக நீ அதை பெற்றுக்கொள்ள முடியும்.
Take of it.
அதை நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியும், பங்கு கொள்ள முடியும்.
And that's for the promise here. I will write my law upon your heart and mind.
என்னுடைய பிரமாணங்களுடைய மனதிலே இதயத்தில் எழுதுவேன் என்று சொல்லி இதுதான் அந்த வாக்குத்தத்தம்.
To use an illustration.
ஒரு விளக்கத்தை சொல்ல போனால்,
in the Old Testament,
பழைய ஏற்பாட்டில்,
we can say man was like a pig.
மனிதன் ஒரு பன்றியை போல இருக்கிறான் என்று சொல்லலாம்.
The 10 commandments were like 10 chains with which you tie the pig.
10 கட்டுகள் என்பது அந்த பன்றியை கட்டக்கூடிய 10 சங்கிலிகள் போல இருக்கிறது.
You know how a pig loves to go into the dirty water.
அந்த அழுக்கு தண்ணீருக்கு போவதற்கு பன்றிக்கு எவ்வளவு விருப்பம் என்று நமக்கு தெரியும்.
The master keeps the pig on the end of these 10 chains.
இந்த 10 சங்கிலிகளை அந்த ஒரு பன்றியை கட்டி தன்னுடைய கையிலே அந்த இன்னொரு நுனியை வைத்திருந்தான்.
Every time the pig turns left to some dirty water, it pulls it back.
இடது பக்கம் அழுக்கை நோக்கி போகும்போது அவன் ஒரு பிடித்து இழுக்கிறான்.
Or if it goes to the right to dirty water, it pulls it back again.
வலப்பக்கத்தில் உள்ள அசிங்கத்துக்கு போகும்போது அவன் அந்த சங்கிலியை பிடித்து இழுக்கிறான்.
You keep on pulling, pulling, pulling and then keep this pig absolutely on the right path without getting dirty.
அது சரியான பாதையில் இந்த பன்றி நடந்து செல்ல முடியாக நீங்கள் இப்படி போனால் இப்படி பிடித்து இழுக்கிறது, இப்படி பிடித்து இழுத்து 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 அதை சரியான பாதையில் நடத்துகிறீர்கள்.
With great effort you keep the pig clean.
ஆகவே எவ்வளவு முயற்சி செய்து பன்றி சுத்தமாய் நீங்கள் காத்துக்கொள்கிறீர்கள் பன்றியை.
And that was how man was kept clean in the Old Testament.
இப்படித்தான் பழைய ஏற்பாட்டிலே மனிதன் சுத்தவனாக காக்கப்பட்டான்.
And that is how we keep little children also clean by giving them rules and regulations.
அதே போலத்தான் சிறு பிள்ளைகளுக்கு நாம் சட்டதிட்டங்களை கொடுத்து நாம் அவர்களை பாதுகாக்கிறோம்.
And that's good.
அது நல்லது.
But that's not the best way.
ஆனால் அது மேன்மையான வழி அல்ல.
The best way is the new covenant.
மேன்மையான வழி
where God gives us his nature.
தேவன் தம்முடைய தன்மையை நமக்கு தருகிறார்.
By some miracle.
ஏதோ ஒரு அற்புதத்தினாலே,
if you could take the nature of a cat,
ஒரு பூனையினுடைய ஸ்வபாவத்தை எடுத்து,
and put it into this pig,
இந்த பன்றிக்குள்ளாக வைத்து விடுங்கள்.
You know how cats always like to keep themselves clean.
பூனை எப்பொழுது பார்த்தாலும் தன்னை சுத்தமாய் காத்துக்கொள்ளும் தெரியும்.
It's not only when they are dirty.
அவைகள் அழுக்காக இருக்கும்போது மட்டுமல்ல.
I have many times seen cats just licking themselves as clean even when they are already clean.
ஏற்கனவே சுத்தமாக தான் இருக்கும், ஆனாலும் நக்கி நக்கி தன்னை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கும் பூனை.
Because it's got such a tremendous desire for cleanliness.
ஏனென்றால் சுத்தத்துக்கென்று அவ்வளவு அலாதி ஆசை.
I've never seen any animal which has got such a desire for cleanliness like the cat.
பூனையை போல சுத்தமாக இருக்க வேண்டும் என்று வேறு எந்த விலங்குகளையும் நான் பார்த்ததில்லை.
No matter how clean it is, it's licking itself.
எவ்வளவு சுத்தமாக இருந்தாலும் நக்கி கொண்டே இருக்கும்.
Now if you could put that nature into a pig,
இந்த ஸ்வபாவத்தை பன்றிக்குள்ளாக போட்டு விடுங்க.
What will happen?
என்ன நடக்கும்?
The pig will never go near this dirty water.
இப்போ அந்த பன்றி இந்த அழுக்கான தண்ணீரை நோக்கி போகாது.
You can remove the chains.
இப்போ அந்த சங்கிலி எல்லாம் அவித்து விடலாம்.
The chains have been replaced by a nature.
இப்போது இந்த சங்கிலிகளுக்கு பதிலாக ஒரு தன்மை
கொடுக்கப்பட்டது.
பழைய உடன்படிக்கைக்கும் புது உடன்படிக்கைக்கும் இதுதான் வித்தியாசம்.
Old covenant, God tried to keep his people clean with laws.
தேவன் பிரமாணங்களின் மூலமாக தம்முடைய ஜனங்களை சுத்தவான்களாக காத்துக்கொண்டார்.
And taught them this is not the best way.
இது மேன்மையான வழி அல்ல என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்.
This is only a preparation.
இது ஒரு ஆயத்தம் தான்.
To keep you like clean till Jesus comes.
இயேசு வரும் வரை உன்னை சுத்தமாய் காத்துக்கொள்வதற்கு
வழி. Jesus comes.
இயேசு வரும்பொழுது
he will lead you into the real thing which I want.
நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெய்யான ஒரு காரியத்துக்குள்ளாக அவர்
நடத்துவார். When you take part in my nature.
அதுதான் என்னுடைய தன்மையிலே நீ பங்கு பெறும்பொழுது.
Now nobody could experience that till Jesus came and manifested that nature in a human body.
இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து மனுஷ சரீரத்திலே அந்த தன்மையை வெளிக்காட்டும் வரை யாரும் அதை அறியவில்லை.
The Holy Spirit manifested the nature of God through Jesus.
பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய தன்மையை இயேசு கிறிஸ்து மூலமாக வெளிப்படுத்தினார்.
Now the same Holy Spirit wants to come and manifest that nature through you and me.
இப்போது அதே பரிசுத்த ஆவியானவர் அதே தன்மையை உங்கள் மூலமாக என் மூலமாக வெளிப்படுத்த விரும்புகிறார்.
Did the Holy Spirit manifest the nature of God perfectly through Jesus?
பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மூலமாக பரிபூர்ணமாய் இந்த தன்மையை வெளிப்படுத்தினாரா இல்லையா? ஆம்.
Then why can't he do it through you and me?
பின்னர் ஏன் உங்கள் மூலமாக என் மூலமாக செய்ய முடியாது?
If the responsibility is mine, I'll say I'll fail now itself. I say I'll fail.
பொறுப்பு என்னுடையதா இருந்தால் இப்போதே சொல்லிவிடுவேன், என்னால் முடியாது.
But if the responsibility is the Holy Spirit's,
அதன் பரிசுத்த ஆவியானவருடையதுதான் அந்த பொறுப்பு.
Then how can it fail?
எப்படி அது தவறு
முடியும்? You can feel only if I resist the Holy Spirit.
நான் பரிசுத்த ஆவியானவரை எதிர்த்தால் தான்
அது தவறு. Lord, I'm not going to resist the Holy Spirit.
ஆண்டவரே நான் பரிசுத்த ஆவியானவரை எதிர்க்க
போவதில்லை. I want this mighty life of Jesus to come in me.
இயேசு கிறிஸ்துவின் அந்த வல்லமையான ஜீவன் எனக்குள்ள வர வேண்டும்
என்று resurrection life that overcomes spiritual death.
ஆவிக்குரிய மரணத்தை மேற்கொள்ளக்கூடிய அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை
eternal life.
அந்த நித்திய ஜீவன்
nature of God.
தேவனுடைய சுபாவம்
to overcome all the sins in my life.
என்னுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா பாவத்தையும் மேற்கொள்ள
all the bad habits.
எல்லா கெட்ட பழக்கங்களையும்
pride.
எல்லா பெருமையும்
selfishness.
எல்லா சுயநலத்தையும்
this life can overcome it.
இந்த ஜீவனானது அதை எல்லாம் மேற்கொள்ள முடியும்.
I open my being to this Holy Spirit.
இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு என்னுடையதை திறந்து கொடுக்க.
And God writes his law in my heart and my mind.
என்னுடைய மனதிலே என்னுடைய இதயத்திலே அவருடைய பிரமாணங்களை எழுதுகிறார்.
All of a sudden I find a great desire.
திடீரென்று எனக்குள்ள
God's will.
தேவ சத்தத்தை செய்யக்கூடிய பெரிய ஆசை வருகிறது.
A willingness to do God's will whatever the cost.
என்ன விலைக்குரியமானாலும் அதை செலுத்தி தேவ சத்தத்தை செய்ய வேண்டிய விருப்பம் வருகிறது.
And also a tremendous power coming into me to do that will.
அந்த சித்தத்தை செய்வதற்காக தேவையான வல்லமை எனக்குள்ள வருகிறது.
No to my own will.
என்னுடைய சொந்த சித்தத்துக்கு இல்லை என்று சொல்ல.
Say no to my lust.
என்னுடைய இச்சைகளுக்கு இல்லை என்று சொல்ல.
Do the will of God.
தேவ சத்தத்தை செய்ய.
This is the new covenant.
இதுதான் புது உடன்படிக்கை.
It's not my effort.
இது என்னுடைய பிரயாசம் அல்ல.
My effort is old covenant.
என்னுடைய பிரயாசம் என்பது பழைய உடன்படிக்கை இல்லை.
This is God writing his law in my heart and
இது தேவன் என்னுடைய மனதிலே இதயத்திலே தம்முடைய பிரமாணத்தை எழுதுகிறார்.
When that leads me to a holy life,
அது என்னை பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளாய் நடத்தும் பொழுது
God gets all the glory.
தேவனுக்கே சகல மகிமை உண்டாகிறது.
I lived a holy life with my effort, I would get the glory.
என்னுடைய பிரயாசத்தினாலே நான் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வேனானால் எனக்கு தான் அந்த மகிமை கிடைக்கும்.
You know, if I make a cake, I get the credit for it.
ஒரு கேக்கை நானே தயாரித்தால் அதற்குரிய நற்பெயர் எனக்கு தான் வரும்.
If somebody else makes it, I pass it around, I say he's the one who made it, he gets the credit.
ஆனால் வேறு ஒருவர் அந்த கேக்கை செய்து இதை எல்லாருக்கும் கொடுங்க என்ற இடத்தில் சொன்னால் நான் சொன்னேன் அவர்தான் செய்தார், ஆகவே அவருக்கு தான் அந்த பேரும் புகழும் போகும்.
When God gives me his nature, I get no glory.
தேவன் தம்முடைய தன்மையை சுபாவத்தை எனக்கு கொடுத்தால் எனக்கு அந்த மகிமை வருவதில்லை.
He gets the glory.
அவருக்கு தான் அந்த மகிமை.
He did it.
ஏனால் அவர்தான் செய்தார்.
He helps me to overcome anger and the lust of the eyes.
கோபத்தையும் கண்களை நீக்கி மேற்கொள்வதற்கு அவர் உதவி செய்கிறார்.
So I want you to pray now.
ஆகவே இப்பொழுது நான் ஜெபிக்க விரும்புகிறேன்.
Lord,
ஆண்டவரே,
fill me with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரே, என்னை
நிரப்பு. Partake of your nature.
உம்முடைய சுபாவத்திலே பங்கு பெற
உதவி செய். Know that I'm justified.
நான் நீதிமானாக்கப்பட்டேன் என்பதை அறிந்து கொள்ள உதவி
செய். Know you personally.
உம்மை தனிப்பட்ட விதத்தில் அறிந்து கொள்ள உதவி செய்.
To partake of your nature.
உம்முடைய தன்மையிலே பங்கு பெற உதவி செய்.
I want to enter into this new covenant with all my heart.
என்னுடைய முழு இதயத்தோடு கூட இந்த புது உடன்படிக்கைக்குள்ளாக பிரவேசிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே,
for you.
தேவன் கண்டிப்பாக உங்களுக்கு செய்வார்.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.